நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 14 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே கீழில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் பஜமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் போராக்கர் மயூரங்குதம்ப திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் எம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் எம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. நான் இன்றைய சத்சங்கத்தை எங்களுடைய சத்குருவின் குருவான போகநாதருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அதற்குரிய காரணம், நாளை போக சித்தரின் குரு பூஜை தினம். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் போக சித்தரை பற்றி கருத்திற்கு கொண்டு வந்து அவருக்கும் கிரியா யோகத்திற்கும் இருக்கும் தொடர்பினையும் பார்த்து அவருடைய வழிபாடு, அவருடைய சாதனை எங்களுக்கு எவ்வளவு முக்கியமான என்பதையும் வலியுறுத்துவோம். போகச்சித்தர் சத்குரு கிரியா பாபாஜியின் ஞானத்துக்குரிய குரு. அந்த ஞானத்தின் இறுதியில் போகச்சித்தர் சத்குரு கிரியா பாபாஜிக்கு சொரூபசமாதி நிலையையும் நிலைக்கு போகும் விடயங்களை சொல்லிக் கொடுத்தார் என்பது யோகி ராமையாவால் பிரசுரிக்கப்பட்டது. இது நடந்த இடம் எல்லோருக்கும் தெரியும், கதிர்காமம், இலங்கையில் இருக்கும் முருகனின் 7வது படை வீடான கதிர்காமத்தில். நான் இந்த பேச்சை போகநாதரை இன்றையான் சத்சங்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நேற்று இரவு யோசித்தது. இன்று அதிகாலை பல விடயங்கள் எனக்கு புலப்படாத விடயங்கள், முதலே சொல்லப்பட்ட விடயங்கள் யோகி ராமையா குரு அவர்களாலும் வேறு சித்தர்களை பற்றி பேசுபவர்களாலும் சொல்லப்பட்ட பல விடயங்கள் இன்று பாபாஜியின் மூலமாக என்னுடைய சித்தத்திற்கு கிடைத்திருக்கின்றது. அவற்றையும் நான் உங்களுடன் பங்கு போடுகின்றேன். அந்த விடயங்களுக்கெல்லாம் பொறுப்பானவர்கள் யோகி ராமையாவும் அந்த விடயங்களை பற்றி கூறியவர்களும். என்னுடைய நிலைக்கு அது இன்றுதான் கிடைத்தது, மிகவும் சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை உங்களிடமும் பகிர்ந்து கொள்கின்றேன் என்று. போகச்சித்தர் உடைய குருநாதர் காளிங்கநாதர் சித்தர். அவர் தன்னுடைய பணியை பழனியில் முடித்துவிட்டு சித்த பணி முடிந்தவுடன் அந்த பணியை தொடரும்படி புலிப்பாணி சித்தருக்கு அதை கொடுத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகின்றது சித்த வரலாற்று. ஆகவே காளிங்கநாதர் ஆகிய அவருடைய குரு, அவருடைய சீஷியனாக பலர் இருந்திருக்கின்றார்கள். அதில் முதன்மை சீஷியனாக அவர் பணியை கொடுத்துட்டு சென்றது புலிப்பாணி சித்தருக்கென்று குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கிரியா யோகத்தை பார்க்கும்போது இந்த போகச்சித்தர் சத்குரு கிரியா பாபாஜியின் ஞான குருவாகவும் சொரூப சமாதி நிலையை பற்றி அவருக்கு ஊக்கம் கொடுத்த சித்தராகவும் யோகி ராமையா அவர்களால் அவருடைய புத்தகங்களில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது செய்திகள். எங்களுடைய குருமார்களும் அதை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த போகச்சித்தரை பற்றிய வரலாற்றில், போகச்சித்தர் சீனாவில் போயங் என்ற பெயரில் பல சித்த விஷயங்களை சீன மக்களுக்கு கொடுத்திருந்ததாகவும், அந்த போயங் என்ற சித்தர் உடைய பெயர் எங்களுடைய தென்னிந்தியாவில் போர் வரும்போது அந்த போகர் என்ற பெயர் போயங் என்ற சித்தர் என்ற பெயர் இருந்து வந்ததாகவும் சில குறிப்புகள் வேறு இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் குறிப்புகள் தான், எங்களுக்கு தேவை எங்களுடைய கிரியா யோகத்திற்கு போகச்சித்தருக்கும் உள்ள தொடர்பு. ஆகவே போகச்சித்தர் ரெண்டு முருக ஆலயங்களில் தன்னுடைய காலத்தை செலவிட்டிருக்கின்றார் என்பது எங்களுடைய சைவ சித்தாந்தத்திலும் யோகியார் மூலமாகவும் தெரிய வந்தது. கிரியா யோகத்தை அடிப்படையாக வைத்தும் போகச்சித்தரின் முதன்மையான கோயிலாகிய பழனி முருகனுக்கு போகச்சித்தரான் அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணினதாகவும், அங்கு முருகனின் யந்திர தகடு வைத்து அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தனக்கு உரிய சமாதி நிலையையும் பழனி முருகன் கோவிலில்தான் அவர் அடைந்ததாகவும் வரலாறு. இன்றும் போகச்சித்தரின் சன்னிதானம் பழனி மலையில் முருகன் சன்னிதானத்திற்கு பக்கத்தில் தனி கட்டிடமாக அமைந்திருக்கின்றது. அங்கு மரகதலிங்கம் போகர் சித்தருடைய கோவிலுக்குள் போகரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கின்றது. அவருடைய காலத்திலிருந்தே அந்த லிங்கம் ஜொலித்து கொண்டே இருக்கக்கூடிய லிங்கம், போகச்சித்தரால் பூசிக்கப்பட்ட லிங்கம். அது மாத்திரமல்ல, மிகவும் சக்தி வாய்ந்த லிங்கம். அந்த இடத்திலிருந்துதான் என்னுடைய குருவான சுவாமிராம் அவர்கள் எங்களுடைய சங்கத்திற்கு மரகதலிங்க சின்ன சிறிய அளவிலான மரகதலிங்கம் ஒன்றை இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருந்து மரகதலிங்கம் செய்யும் இடத்தில் எடுத்து அதை போகநாத சித்தருடைய கோவிலில் பழனிமலையில் வைத்து பிரதிஷ்டை பண்ணி எங்களுடைய சங்கத்தில் அதை வைத்திருக்கின்றார் சித்த வழிபாட்டிற்காக. அதுவும் ஒரு குறிப்பு. அதற்கு மேலாக இந்த போகச்சித்தர் எங்களுடைய மக்களுக்கு அந்த காலத்தில் 7000 பாடல்களை பாடியிருக்கின்றார். போகச்சித்தர் முதன்மையான சித்தர் 7000 பாடல்களை பாடியிருக்கின்றார். இன்றுதான் அந்த தகவல் எனக்கு மேலும் தெரிந்தது. அவரை பற்றி நான் தேடும்போது பலருக்கு முதலே தெரிந்த விடயமாக இருக்கலாம், இருப்பினும் எனக்கு தெரிந்த அறிந்த விடயங்களை உங்களுடன் செயல்படுத்துகின்றேன். இந்த 7000 பாட்டிற்கும் ஒரு தனித்தன்மை யோகத்தில் உண்டு, கிரியா யோகத்திலும் உண்டு. அதற்குரிய காரணம், அந்த 7000 பாடலும் எங்களுடைய உடலிலும் உடலுக்கு வெளியாலும் அமைந்திருக்கும் 7 சக்கரங்களுக்கும் உரிய ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 1000 பாடலாக போகநாதர் பாடியிருக்கின்றார். ஆகவே இந்த 7 சக்கரங்களையும் நாங்கள் படித்திருக்கின்றோம். இது முருகனின் 7 படை வீடாக, 6 படையும் 7வது படையுமாக. ஆகவே எங்களுடைய கிரியா யோகத்திற்கும் முருக வழிபாட்டிற்கும் சம்பந்தம் உண்டு. பாபாஜி முருகன் அவதாரம் என்று யோகியார் சொல்லியிருக்கின்றார். அதற்கு மேலாக ஞான குருவாக இருந்த போகச்சித்தரும் தன்னுடைய 7000 பாடல்களையும் முருகனின் 7 படை வீட்டுக்குரிய 1000 பாடலாக தொகுத்து கொடுத்திருக்கின்றார். அந்த காலத்தில் இவற்றையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது போகச்சித்தர் பிரியா பாபாஜி அவர்களின் குரு மாத்திரமல்ல, எங்களுடைய கிரியா யோகத்தில், சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தில் எவ்வளவு விடயங்களை பூவச்சித்திரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை யோசித்து பார்த்தேன். சந்தோஷமாக இருந்தது. அவற்றை மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருக்கின்றது. ஆனால் நான் யோகி ராமையா அவர்களின் பல பேச்சுக்களை கேட்டிருக்கின்றேன். கிடைத்தவற்றை மாத்திரம், கிடையாதவை கடலளவு, கிடைத்தவை மண்ணளவு. எனக்கு அவர் அந்த பேச்சுக்களில், கூடுதலான பேச்சுக்களில், ஒவ்வொரு பேச்சிலும் போவநாதருடைய ஒரு பாடலை எடுத்து 2 மணி நேரம் பேசுவார். அதுதான் யோகி ராமையா அவர்களின் யோகி நிலை. அதற்கெல்லாம் அடியேன் முடியாது. அதற்கு அந்த நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் அவர் கொடுத்த பேச்சுக்களை கேட்டிருக்கின்றேன். மிகவும் அருமையாக இருக்கும். அந்த ஒரு பாடலை வைத்தே 2 மணி நேரம் அதற்கு யோகத்துடன் சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுவார். அவற்றை நாங்கள் படிப்போம். அவர் சொன்ன கருத்துக்களை தொடருவோம். ஆனால் இன்னொரு அதிசயமான விடயமும் நான் பார்த்திருக்கின்றேன். 18 சித்தர்களை பற்றி புத்தகங்கள் பல வந்திருக்கின்றன. என்னுடைய கையிலும் ஒரு புத்தகம் இருக்கின்றது. எல்லா சித்தர்களை பற்றியும் அந்த புத்தகத்தில் இருக்கின்றது. விஷயம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அவர்கள் அருளிய பாடல்களில் சில பாடல்களை அதில் பிரசுரித்திருக்கின்றார்கள். எல்லா சித்தர்களும் இந்த அளவில் பாடவில்லை. 2 சித்தர் தான் பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். என்னுடைய அறிவுக்கேற்றபடி ஒன்று போகச்சித்தர் 7000, மற்றது திருமூல சித்தர் எண்ணிலடங்கா பாடல் 10000 பாடல் கிட்ட. ஆகவே போகச்சித்தரின் பாடல் சக்கரங்களை மையமாக கொண்டது. நிச்சயமாக ஏன் யோகி ராமையா அவர்கள் அவருடைய பாடலை தன்னுடைய பல சத்சங்கங்களில், ஒவ்வொரு சத்சங்கங்களிலும் அவருடைய பாடலை எடுத்து விளக்கம் சொல்லி அதிலிருந்து கிரியாயோகத்தை வளர்த்தார் என்பது இப்போது எனக்கு நன்றாக புலப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்தில் இருந்து இது சைவ சித்தாந்த யோகம் என்று பாபாஜியால் யோகி ராமையாவுக்கு கொடுக்கப்பட்டதாக வரலாறு. அதுதான் உண்மையும். அதைத்தான் நாங்களும் பின்பற்றுகின்றோம். அதில் இன்னொரு நல்லொரு விடயம் எனக்கு இன்று அதிகாலை கிடைத்தது. நாங்கள் இவ்வளவு நாளும், நான் இவ்வளவு நாளும் இந்த யோகத்தை பற்றி உங்களுக்கு கூறும்போது, பூவச்சித்தரிடம் பாபாஜி ஞான தீட்சையை பெற்றார். கதிர்காமத்தில் சொரூப சமாதி அடையும் நிலையை பூவச்சித்தர் பாபாஜிக்கு அருளினார் என்பதுதான் உங்களுக்கு தரப்பட்ட செய்தி என் மூலம். இன்று இன்னொரு அற்புதமான விடயத்தை கேள்விப்பட்டேன், மனதில் வந்தது. அது என்ன விடயம் என்றால், இந்த போவச்சித்தர் இந்த ஞான தீட்சையை பாபாஜிக்கு கொடுத்தார் என்பதுதான் என்னுடைய அறிவுக்கு எட்டிய செய்தி. அதைவிட இன்னொரு அற்புதமான செய்தி அதில் இணைந்திருக்கின்றது. அது தகவலே தவிர அது உண்மையாக இருக்கலாம் என்பது எனக்கு ஊர்ஜிதம். அது புத்தகத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதை தேடப் போகின்றேன். அது என்னவென்றால், இந்த ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. அதற்கு அது எங்கிருந்து எனக்கு கிடைத்தது என்பதை என்னுடைய சத்சங்கத்துடன் எல்லோருக்கும் அனுப்புகின்றேன். நீங்களும் காதால் கேளுங்கள். இந்த ஞான பாடல்கள் 7000 இருக்கின்றதே, இது சிவன் பார்வதிக்கு சொல்லிக் கொடுத்த விடயமாகவும், அதை போவச்சித்தர் புத்தகத்தில் பதித்ததாகவும், அதனால் சில சித்தர்கள் அது முறையான விஷயம் அல்ல, சிவனால் பார்வதிக்கு கொடுக்கப்பட்டதை போகச்சித்தர் ஞான திருஷ்டியாலோ, சிவனின் நிச்சயமாக சிவனின் ஞான திருஷ்டியாக இருக்கலாம், அறிந்ததாகவும், அறிந்து அதை புத்தகத்திற்கு கொண்டு வந்து விட்டதால் மற்றைய சித்தர்கள் சிவனிடம் போய் அதை முறையிட்டதாகவும், சிவன் போகச்சித்தரை அழைத்து அதை விசாரித்ததாகவும், விசாரித்த இடத்தில் அப்படி போவ சித்தர் செய்ய முடியாது என்று மற்றைய சித்தர்களுக்கு முன்னால் போவ சித்தருக்கு அவர் கண்டனம் தெரிவித்ததாகவும், அதற்கு போவ சித்தர் மன்னிக்க வேண்டும் சிவா, நான் அந்த பாடலை ஏற்கனவே மக்களுக்கு பரப்பிவிட்டேன் தன்னுடைய புத்தகம் மூலம், இனி அதை நிற்பாட்ட முடியாது என்று சொன்னதாகவும், சிவன் தன்னுடைய லீலையை தானே யோசித்து அகமகிழ்ந்ததாகவும், ஆனால் மற்ற சித்தர்களுக்காக இவரை கண்டிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கண்டிப்பை கொடுத்ததாகவும், இவருடைய பதிலிலிருந்து மற்றைய சித்தர்களுக்கு சிவன் அவர் அதை மக்களுக்கு வெளியிட்டதால் நாங்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு எங்களுடைய பணிகளை தொடருவோம் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொன்னதாகவும் ஒரு கதை எனக்கு சித்த வரலாறில் இருந்து கிடைத்தது. அதற்குரிய பதிவும் வைத்திருக்கின்றேன், உங்கள் எல்லோருக்கும் அனுப்புகின்றேன், நீங்களும் கேளுங்கள். இதில் எனக்கு பிடித்த விடயம் என்னவென்றால், பாபாஜியின் ரெண்டு குருமார்களான அகஸ்தியர் பாபாஜி, அகஸ்தியர் போவச்சித்தர், அகஸ்தியர் குண்டலினி பிராணயாமம் சிவனால் பார்வதிக்கு கொடுக்கப்பட்டு அதன் பின்னால் நந்தி தேவருக்கும் அகசியருக்கும் சிவனால் கொடுக்கப்பட்ட குண்டலினி பிராணயாமத்தை அகசிய மாமுனி பாபாஜிக்கு குண்டலினி பிராணயாமத்தை சொல்லி கொடுத்தார். அது சிவயோகத்திலிருந்து முற்றுமுழுதாக வந்தது என்பதை நாங்கள் அறிகின்றோம் எங்களுடைய குருமார்கள் மூலம். அது மாத்திரமல்ல, அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்று பாபாஜிக்கு கிடைத்த ஞான தீட்சை கூட சிவனால் பார்வதிக்கு கொடுக்கப்பட்ட விடயம் என்பது தெரிய வந்ததில் முற்றுமுழுதாக எங்களுடைய கிரியா யோகம் சிவ யோகத்திலிருந்து வந்தது என்பதற்கு அடையாளம் இனி ஒன்றும் தேவையில்லை. பாபாஜிக்கு கிடைக்கப்பட்ட இரண்டு குருமார்களும் சிவனுடைய சிருஷ்டியினால் வரப்பட்ட குண்டலினி பிராணயாமமும், சிவனுடைய சிருஷ்டியினால் வரப்பட்ட ஞானமும், சொரூப சமாதி நிலை ஞானத்துடன் சேர்ந்து வந்ததும் பாபாஜியின் குருமார்களால் பாபாஜிக்கு கிடைக்கப்பெற்றதை அறிந்தேன் இந்த குறிப்புகளிலிருந்து. ஆகவே பாபாஜியால் கொண்டு வரப்பட்ட யோகி ராமையா மூலம் கொண்டு வரப்பட்ட இந்த சிவயோகம் இருந்து வரப்பட்ட கிரியா யோகம் முற்றுமுழுதாக சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் என்பதை என்னுடைய அறிவுக்கு இந்த தகவல்களிலிருந்து எடுத்து பார்க்கக்கூடியதாக இருந்த சந்தோஷத்தை உங்களிடமும் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போது அதற்கு மேலாக யோகியார் கொடுத்து வைத்த தகவல்களை இன்று அதிகாலையில் பார்த்தேன். இவ்வளவு நாளும் அதை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவருடைய ஒரு புத்தகத்திலிருந்து, அந்த புத்தகத்துக்கு பேர் போவர் கண்ட யோகம். அதிலிருந்து தான் அது இவ்வளவு காலமாக என்னுடைய கையில் அந்த புத்தகம் இருந்தால் கூட, இந்த 7000 பாடல்களை போவர் பாடியது குறிப்பு கூட எனக்கு தெரியும். ஆனால் இந்த 7000 பாடல்களும் 7 சக்கரங்களுக்குரிய பாடல்கள் என்பதை இன்றுதான் அடியேன் அறிந்தேன். ஆகவே இந்த அற்புதமான யோகம் சிவ யோகத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இன்றும் பாபாஜி எங்களுடன் சேர்ந்து பயணிக்கின்றார். இன்னும் எத்தனை அற்புதமான விடயங்களை, எங்களுடைய சாதகர்களும் நானும் கேள்விப்படாத விடயங்களை பாபாஜி தரப்போகின்றார். அதை எதிர்பார்த்திருக்கின்றேன். அது எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு மாத்திரமல்ல, ஆர்வத்தையும் ஊக்கப்படுத்தும். கிரியா யோகம் மேலும் மேலும் வளரும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆகவே அந்த அற்புதமான சித்தர் கிரியா யோகத்தில் போவனாத சித்தர் இவ்வளவு தூரம் இருக்கின்றார், யோக முறையில் இருக்கின்றார். அதைவிட 7வது படை வீடான கதிர்காமத்தில், சகசார சக்கரத்துக்குரிய வீடான கதிர்காமத்தில், உருவ வழிபாடு இல்லாத கதிர்காமத்தில், யந்திர தகடு மூலம் அந்த வழிபாட்டினை உருவாக்கி இருக்கின்றார். ஆதலால் தான் கதிர்காம கந்தனுக்கு உருவமில்லை, அந்த மூலஸ்தானத்தில் திரை மாத்திரம் போட்டு மூடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த யந்திர வழிபாடு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு. அப்ப இந்த யோகத்தை விட அதற்கு மேலாக முருக கோயில்களை பொறுத்தவரை கதிர்காமத்தில் 7வது சக்கரத்துக்குரிய 7வது படைவீடான கதிர்காமத்தில் அந்த கொள்கை முறையை வரையறுத்திருக்கின்றார் போகச்சித்தர். அதைவிட பழனிமலையில் மணிபூரக சக்கரத்துக்குரிய கோயிலான பழனிமலையில் நவபாஷண சிலையை முருகனின் பழனிமலை வடிவிலான முருகனின் நவபாஷண சிலையை உருவகித்து முருகனின் வேண்டுகோளுக்கு நங்க அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்து அந்த மலையிலேயே தன்னுடைய தியான நிலை ஞான நிலைகளை அவர் செய்து சமாதி அடைந்திருக்கின்றார். ஆகவே அவர் உலகியல் முறையில் அல்லது மற்றைய மக்களுக்குரிய முறையில் இந்த ரெண்டு விடயங்களை செய்திருந்தாலும் முருகனுக்கு, ஆனால் முருகன்தான் ஞானக் கடவுள், முருகன்தான் யோகம் என்பது எங்களுடைய கிரியா யோகத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த போகச்சித்தரின் குரு பூஜை திரமான நாளை நாங்கள் போகச்சித்தரை இன்னும் ஆர்வத்துடன் சாதனை செய்ய வேண்டும். எங்களுடைய பயிற்சியின் சாதனைக்கு எங்களுக்கு வலிமையை கேட்க வேண்டும். எப்படி நாங்கள் அகசிய சித்தரை வழிபட்டு இந்த வருடம் அந்த சாதனையை அதுவரை கொண்டு வந்தோமோ, அதே போல் நாங்கள் போகச்சித்திரையும் நாளை சாதனை செய்வோம். விஷயங்களை அறிந்தபடியால் அந்த நினைவுகளை மனதில் வைத்து கொண்டு சாதனை செய்வோம். சாதனை செய்து எங்களுடைய சாதனையில் அதையும் ஒரு படிக்கல்லாக மாற்ற வேண்டும். ஆகவே கிரியா சாதகர்களே, இந்த போகச்சித்தர் சித்தர்களின் முதன்மை சித்தர், அகசியரும் முதன்மை சித்தர், இந்த ரெண்டு முதன்மை சித்தர்களின் மாணாக்கன் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி, அவருடைய மாணாக்கர்கள் எல்லா குருமார்களும், அவர்களுடைய சீஷியர்கள் நாங்கள் சாதகர்கள். ஆகவே இந்த அற்புதமான தொடர்பு எங்களுடைய ஆன்மாக்களுக்கு கிடைத்திருக்கின்றது கிரியா யோகம் மூலம். அந்த கிரியா யோக தொடர்பு மூலம் நாங்கள் இவற்றை பின்பற்ற வேண்டும், அதில் மேல்நிலைக்கு போக வேண்டும். இந்த கிரியா யோகா சொரூப சமாதியை பாபாஜி ரெண்டு முதன்மை சித்தர்கள், சிவ யோகத்துடன் சம்பந்தமான சித்தர்கள் இடம் படித்து அந்த நிலையை அடைந்தார். அதில் இன்னொரு விடயத்தையும் யோகியார் குறிப்பிட்டிருக்கின்றார், எனக்கு அந்த விடயம் தெரியும். நான் சத்சங்கத்தில் கூட வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் இருந்த அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். எத்தனை பேர் அதை உள்வாங்கினீர்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இன்றைய போகச்சித்தருடைய நன்னாளான இன்று, நாளைய அந்நாளுக்கு இன்று நாங்கள் பேசுவதில் அதை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். இன்னொரு முறை பாபாஜி இந்த சொரூப சமாதியை அடைந்தவுடன் ஆனந்த தாண்டவம் ஆடினார் என்று அவருடைய படம் பாபாஜியினாலே கொடுக்கப்பட்டு 1952 வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் அந்த படத்தை பார்த்திருப்பீர்கள். அது ஆனந்த தாண்டவ படம். அந்த தாண்டவம் வேறொருடம் இருந்தும் வரவில்லை, சிவ தாண்டவத்தில் இருந்து வந்தது. சிவன் ஒருவனே அந்த தாண்டவம் ஆடுகின்றான். அந்த தாண்டவத்தை பாபாஜி ஆடினார் என்று வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் பாபாஜி குறிப்பு கொடுத்திருக்கின்றார். அதை விட இன்றைய குறிப்புகளில் இருந்து பாபாஜி சிவ யோகத்தில் இருந்த யோகத்தை கிரியா யோகமாக மாற்றினார் மக்களுக்கு சென்றடைவதற்கு. அது மாத்திரமல்ல, சிவனால் நேரடியாக பார்வதிக்கு கொடுக்கப்பட்ட குண்டலினி பிராணயாமம், ஞான யோகம் பெற்ற அந்த ரெண்டு சித்தர்களையும் குருவாக உடையவர். ஆகவே அவர் ஏன் இந்த தாண்டவத்தை ஆடினார் என்பதற்கு அதுவும் ஒரு பறைசாற்று, ஒரு ஒரு ஊகம், என்னுடைய ஊகம். அது மாத்திரமல்ல, அவர் இந்த தாண்டவத்தில் சிவனை மாதிரியே இடது காலை தூக்கி தாண்டவம் ஆடுகின்றார் அந்த படத்தில். அதற்கு மேலாக பாபாஜி ஒரு குறிப்பு கொடுத்திருக்கின்றார் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில், தொட நகை என்றொரு சொல்லுடன். அந்த பக்கத்தை நான் பேர்ந்து உங்களுக்கு பிரசுரிக்கின்றேன். அந்த இடது காலை சிவ தாண்டவத்தை விட மேலாக உயர்த்தி, காலை மாத்திரம், அதை வலது காதுக்கு கீழ் அந்த பெருவிரலால் தொடுவதாக அந்த படம் அமைந்திருக்கின்றது. அதற்குரிய விளக்கத்தை நீலகண்டனுக்கு அந்த புத்தகம் எழுதும் போது அது தொட நகை என்ற ஒரு சொல்லை குறிப்பதாகவும், அவருடைய பெருவிரல் அந்த வலது காதுக்கு கீழ் தொடும் இடத்தில்தான் சகசார சக்கரத்தில் இருக்கும் பிரம்ம ரந்திரம் என்று சொல்லப்படும் அதி உயர்ந்த யோக நிலைக்குரிய ஒரு விடயம் பிண்டத்தில் இருக்கும் உடலில் வலது காதுக்கு கீழ் அமைந்திருக்கின்ற என்ற தகவலை மக்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்திருக்கின்றார் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில். அந்த தகவலை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அதை விட அதை பற்றிய விளக்கம் ஒன்றும் ஒரு இடமும் இல்லை. ரிஷி மூலம் நதி மூலம் என்று அதை பற்றி ஆராயாமல் ஒரேயொரு விளக்கம் மாத்திரம் தருகின்றேன். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கின்றது. அந்த அண்டத்தில் இருக்கும் பிரம்மரந்திரம், பிரம்மாவை முன்வைத்த பிரம்மரந்திரம் என்று ஒரு இடம் யோகத்தில் இருக்கின்றது. அந்த இடம் பிண்டத்தில் வலது காதுக்கு கீழ் இருக்கின்றது என்ற செய்தியை பாபாஜி கொடுத்திருக்கின்றார். அதை யோகியார் கூட ஒரு புத்தகத்தில் மீண்டும் பிரசுரித்திருக்கின்றார் என்று நான் அதை பார்த்தேன். ஆகவே அதை மீண்டும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த சத்சங்கத்தில் நாங்கள் எங்களுடைய சாதனையை நாளை வலிமைப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை புவனாதருக்கு சமர்ப்பணம் செய்து என்னுடைய குருநாதர் பாபாஜிக்கும் சமர்ப்பணம் செய்து இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காணுவதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம்
ஓம் கிரியா போக சித்திர நமோ.
ஓம் கிரியா போக சித்திர நமோ.